ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலும் கூட நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அதற்கு வேண்டிய உற்சாகத்தை உங்களுக்கு தருவார். ஜெபத்துடனே கேளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், வளருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 5:1 வாசிக்கலாம். பிரசங்கி 5:1.
நீ தேவாலயத்திற்கு போகும்போது
உன் நடையை காத்துக்கொள்.
மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும்
செவி கொடுக்க சேர்வதே நலம். போதும், படிப்போம். நீ தேவாலயத்திற்கு போகும்பொழுது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுகிறதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாய் எப்படி காணப்பட வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு அருமையான ஆலோசனை வைத்திருக்கிறார். நீ தேவாலயத்திற்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். தேவாலயம் என்று சொல்லும் பொழுது இங்க சபைக்கு வர்றது மட்டுமல்ல, தேவ சமூகத்திற்கு நீங்க எப்பெல்லாம் வரீங்களோ அப்பொழுதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடையை காத்துக்கொள். அது என்னன்றத பின்னால சொல்றேன். மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அப்படி வர்றதுல சிலர் மூடர் இருக்கிறாங்களாம். அவங்க எப்படின்னா ஒரே பலியிடுகிறது மட்டுமே செய்கிறார்கள். அப்படி மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். ரெண்டு காரியத்தை சொல்லி கம்பேர் பண்றாரு, பலியிடுதல், செவி கொடுத்தல். இந்த ரெண்டையும் இடத்துல சொல்ற, பலியிடுதல், செவி கொடுத்தல், ரெண்டையும் சொல்லி மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அவர்கள் எப்படி நினைக்கிறாங்க பாருங்க, தாங்கள் செய்கிறது அதாவது தாங்கள் பலியிடுகிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அப்ப பலியிடுறது தீமை கிடையாது, செவி கொடுக்க மனம் இல்லாமல் வெறும் பலியிடுகிறது மட்டும் செய்யறாங்களே அது தீமை என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்போ தேவ சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் ரெண்டு விஷயம், பலியிடுதல், செவி கொடுத்தல், ரெண்டுமே இருக்குது. ஆனால் பலியிடுதல் ஒன்றை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அது மூடத்தனம்ங்கிறார். பலியிடுகிறத மட்டும் செஞ்சா அது மூடத்தனம். அந்த பலியிடுதலை விட இன்னும் மேலானது ஒன்று இருக்குது, அது என்ன? செவி கொடுத்தல். ஹல்லேலூயா, செவி கொடுத்தல். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம எப்பவுமே நம்ம நினைக்கிறோம் பலியிடுதல்னாவே நமக்கு தெரியும், ஸ்தோத்திர பலி செலுத்துதல், கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், எல்லாம் நல்லது. ஆனால் இந்த ஸ்தோத்திர பலி செலுத்துதலே போதும் அப்படி நினைச்சா அது மூடத்தனங்கிறார். புரியுதா? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்த விட துதிக்கிறதா முக்கியங்கிறோம், எல்லாத்த விட ஆராதனை செய்யறதா முக்கியம்ன்றோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு அதை விட முக்கியமானது கூட ஒன்னு இருக்குது, அதை விட்டுட்டேங்கிறார். அப்ப துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, ஆராதனை செய்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட இன்னொரு முக்கியம் என்னவென்றால் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தல். அல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தல் என்பது அதை விட முக்கியங்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:9 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:9.
வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது.
கவனிச்சீங்களா? வேதத்தை கேளாதபடி அதாவது செவி கொடுக்காதபடி வெறுமனே தேவ சமூகத்தில் வருகிறவனுடைய அந்த ஜெபம் அருவருப்பானது. அப்ப இவன் ஜெபிக்கிறான் ஆனா வேதத்தை கேட்கல, செவி கொடுக்கல, வெறும் ஜெபிக்கிறான். அப்ப நல்லா கவனிக்கணும், வெறுமனே ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை தேவன் அருவருப்புங்கிறார். ஏன், அதை விட முக்கியமானது ஒன்று விட்டுட்டியே, வெறுமனே துதிச்சா போதாது, அதை தேவன் விரும்புறதில்ல, அது மூடத்தனங்கிறாரு. ஏன், அதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டியேங்கிறார். அப்போ வெறுமனே நீங்கள் துதிப்பதோ அல்லது வெறுமனே நீங்கள் ஜெபிப்பதோ தேவனுக்கு பிரியமானது அல்ல, அதை விட முக்கியமானதாக ஒன்றை தேவன் நியமிக்கிறார், எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா, செவி கொடுங்கள். செவி கொடுக்கிறதை உண்மையிலே சொல்ற தேவன் ரொம்ப முன்னால வைக்கிறார். நானும் கூட இந்த வசனத்தை நேற்று கத்தர் எனக்கு இந்த காரியத்தை நேற்று இந்த வாதல் எனக்கு பேசினார். அதை கத்தர் பேசும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது பல விஷயங்கள். ஏன்னு கேட்டால் நானே சில நேரத்தில் தப்பான எண்ணங்கள் வைத்திருந்தேன். கர்த்தரை துதிப்பது தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், அவர் ஆராதனை செய்வது தான் முக்கியம் என்கிற எண்ணம் எனக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் நேற்று இந்த காரியத்தை இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு இந்த வெளிப்பாட்டுகளை கொடுத்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கும்போது தான் புரிந்தேன், கர்த்தர் செவி கொடுத்ததுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் சில வெளிச்சத்தை காண்பிக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் செவி கொடுத்தல் என்பதை குறித்து கர்த்தர் இன்னைக்கு நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் சரி, சபையிலே செய்தி கேட்கும் பொழுதும் சொல்றேன், செவி கொடுக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், இன்னும் சொல்ல போனா கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். 1 சாமுவேல் 15:22 படியுங்கள். அங்க ரொம்ப அழகாக இதை குறித்து மேலும் ஒரு வசனம் சொல்றது பாருங்க, 15:22.
அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்,
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்,
சர்வாங்க தகனங்களும்
பலிகளும்
கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
பாருங்க, இங்கேயும் கம்பாரிசன் எவ்வளவு அழகா கம்பேர் பண்ணி சொல்றார் பாருங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப வேதம் திரும்ப பல இடங்களில் இந்த ஒரு சத்தியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது, செவி கொடுத்தல் ரொம்ப முக்கியம். நம்ம துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதுதான் சிறப்பு, நல்லது, அதை விட சிறந்தது தேவ சத்தத்திற்கு நீங்கள் கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அப்ப வேதத்தை நீங்க வாசிக்கிறீங்களா, வாசிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை செவி கொடுக்கிறவர்களாய் வாசியுங்கள். சபைக்கு வரீங்களா, அந்த நேரத்தில் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் சபைக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா தேவாலயத்துக்கு வரும் பொழுது செவி கொடுக்கிறது தான் ஞானமானது என்றார் கர்த்தர். அப்ப நம்ம வாழ்க்கையில ரெண்டையும் முன்னால வச்சு பார்க்கும்போது, அதிகமாய் வசனத்தை வாசிக்கவும், அதிகமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும், அதிகமாய் அதற்கு கீழ்ப்படிவதே தேவனுடைய பார்வையில் உகந்த காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வசனத்தை நீங்க எடுத்து நீங்க வாசிக்கிறீங்கன்னா உடனே கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுங்க. கேளுங்க கர்த்தரிடத்துல, எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஒரு புதிய காரியத்தை சொல்லிக் கொடுங்க, எனக்கு இன்னும் சில காரியத்தை கற்றுக் கொடுங்க. ராத்திரி படுக்கும் பொழுது அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுங்க, சொப்பனத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது கண்டிப்பாக சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு கூட வசனத்தை வாசிக்கும் பொழுதே புதிய வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு ஆராதனையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதே கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் இன்னோடு இன்றைக்கு என்னோட கூட பேசுங்கன்னு கேளுங்க. கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதனாலதான் செய்திக்கு முன்னால நான் உங்களை ஜெபிக்க சொல்றது, நான் ஜெபிக்காம உங்களை ஜெபிக்க சொல்றது. என்ன, ஆண்டவர் என்னோடு பேசும், நீங்க கேட்டாதான் கர்த்தர் உங்களோடு பேசுவார். கேளுங்க, அது ஒரு செய்தியா இருக்க கூடாது. 1 hour வந்து மெசேஜ் கேட்டோம் போனோம், இல்ல இல்ல இல்ல, அந்த நேரத்தில் தேவ சத்தத்தை நீங்க கேட்கணும். அந்த 1 hour செய்தியிலே கர்த்தர் உங்களுக்கு 1 minute கர்த்தர் ஒருவேளை பேசுவார், உங்களுக்கு பிரத்யேகமாய் உங்களுக்காக 1 minute கர்த்தர் பேசுவார். அந்த 1 minute தான் உங்களுக்கு வர்த்து, புரியுது. அந்த 1 hour செய்தியில கர்த்தர் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பேசுகிற அதே நேரத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு பேசுவார், ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார், ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு பிரத்யேகமா சொல்லுவார், ஒரு காரியத்தை செய்வேன் என்று தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுவார், ஒரு குறைவை உங்களுக்கு சுட்டி காட்டுவார், ஏதாவது ஒண்ணு கர்த்தர் சொல்லுவார். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமேன். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த செவி கொடுத்தல் எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம இன்னைக்கு பல காரியங்களை பார்க்க போகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொள்வோம், எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:46 வசனத்தை வாசிக்கலாம்.
மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும்
அவர்கள் பேசுகிறதை கேட்கவும்
அவர்களை வினவவும் கண்டார்கள். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 12 வயது பாலகனாக அவர் இந்த இடத்தில் இருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அவருடைய தாயாகிய மரியாளும் அவருக்கு வளர்ப்பு தந்தையாக இருக்கிற யோசேப்பும் அவர்கள் கர்த்தருடைய பண்டிகை கொண்டாடுவதற்காக இவர்கள் எருசலேமுக்கு புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் இருக்கிறது நாசரேத், நாசரேத்தூரில் இருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். அப்ப இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். அப்படி புறப்பட்டு வந்து திரும்பி அந்த பண்டிகை கொண்டாடி விட்டு எல்லாரும் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும்பொழுது இயேசு கிறிஸ்து 12 வயதில் உள்ள பாலகனாக இயேசு கிறிஸ்து அவர் இந்த கூட்டத்தோடு புறப்பட்டு வரவில்லை. அவர் எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே அது தெரியல. ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வந்து பார்க்கிறார்கள், இயேசு கிறிஸ்து அங்கே கூட இல்லை என்பதை கண்டுகொண்டார்கள். பின்பு மறுபடியும் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு போறாங்க. பின்பு போய் பல இடங்களில் அடுத்த ஒரு நாள் தேடுகிறார்கள். 3 நாட்களுக்கு பின்பு தேவாலயத்தில் போய் பார்த்தால் இயேசு கிறிஸ்து போதகர்களுக்கு நடுவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசுகிறதை கேட்டார். ஃபர்ஸ்ட் என்ன செய்தார்? அவர்கள் பேசுகிறதை கேட்டார். அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அதுக்கு பிறகுதான் வினாவவும் அவரிடத்தில் வினாவவும் கண்டார்கள். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு? கேட்டாரு. அப்புறம் தான் பேசினார். பாருங்க இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல எப்படி எதுக்கு இம்பார்டன்ஸ் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசல, ஃபர்ஸ்ட் கேட்டார், அப்புறம் தான் பேசினார். அப்போ அவருக்கு லிசனிங் தான் அவருக்கு ஃபர்ஸ்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேட்டார், அவங்கள பேச விட்டு கேட்டார். கேட்டு விட்டு அதன் பிறகு பல விதமான சந்தேகங்களை எல்லாம் அவங்ககிட்ட கேட்டார். கேட்டு பல காரியங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்ப பார்க்கும்போது அவர் ஒரு பிரசங்கியாராக பார்க்கிறோம். திரள் கூட்ட ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவராய், சிறு கூட்டத்துக்கு பிரசங்கிக்கிறவராய், ஒரு பிரசங்கியாராகவே என்னைக்குமே நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, அவர் வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால் அவர் ஒரு பிரசங்கியார் என்பதை விட அவர் ஒரு கேட்கிறவர் என்பதுதான் முன்னால் வந்து நிற்கிது. ஆமேன். அவர் ஒரு கேட்கிறவர். இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது அவர் பேசுறவராகவும் இருக்கிறார், கேட்கிறவரா இருக்கிறார். ஆனால் கேட்கிறது முன்னால நடக்குது, பேசுறது பின்னால வருது. அப்ப அவர் கேட்கிறதில் அவ்வளவு முக்கியமா இருந்தார். இது இந்த சம்பவம் ஒரு தற்செயலாய் நடந்துவிட்ட ஒரு காரியம் கூட கிடையாது. அவருடைய வாழ்க்கையிலே இந்த 12 வயதா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நாள் இப்படி இருந்தார் நினைக்காதீங்க. அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் இருந்தது. அந்த 33.5 ஆண்டுகளும் இயேசு கிறிஸ்து இந்த கேட்கிறவர் என்கிற நிலைமையிலிருந்து அவர் இறங்கி போகவே இல்லை. அவர் தலை சிறந்த பிரசங்கியாராய் இருந்தார். வல்லமையாய் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணார். ஆனாலும் சொல்லுகிறேன், அவ்வளவு அதிகாரத்தோடும் அவ்வளவு வல்லமையோடும் அவர் பிரசங்கிக்கிற தேவனுடைய குமாரனாய் இருந்தும் உண்மையாக சொல்லுகிறேன், அவர் மரிக்கிற வரைக்கும், அவர் சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும், கடைசி வினாடி வரைக்கும் அவர் கேட்கிறவராய் இருந்திருக்கிறார். ஆமேன். இதை வேதம் தீர்க்க தரிசனமாகவே அறிவிக்கிறது. இது சம்பவத்தில் மட்டுமல்ல, இதை தீர்க்க தரிசனமே சொல்லுகிறது. வாசியுங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50 அதிகாரம் 4-5 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். இது அவருடைய கேட்கும் காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. படிக்கலாம்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல,
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல,
நான் அறியும்படிக்கு
கர்த்தராகிய ஆண்டவர்
எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார்.
ஒரு நிமிஷம் அப்படியே இருப்போம். இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நான் சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆளுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான வேர்டை யூஸ் பண்ணார் இல்லையா? சமாரிய ஸ்திரீ கிட்ட எப்படி பேசணும், நிக்கோதேமு கிட்ட எப்படி பேசணும், தனி நபர்கள், இழைப்படைந்தவர்கள், பாவத்தில் இழைப்படைந்தவர்கள் மற்றும் பாரம்பரியத்தில் இழைப்படைந்தவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் போனாங்களோ அவர்களுக்கு சரியான வார்த்தை கரெக்டா பேசும்படிக்கு பிதா அவருக்கு கல்விமானினாவ தந்தாராம். எப்படி அது வந்துச்சு தொடர்ந்து படிப்போம்.
காலை தோறும் என்னை எழுப்புகிறார்.
பாருங்க பிதா என்ன செய்யறாரு, காலை தோறும் விடிய காலையில பிதா இவரை எழுப்பிடுவாராம். எழுப்புகிறார்.
கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி
என் செவியை கவனிக்க செய்கிறார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க,
காலைதோறும் பிதாவாகி தேவன் என்னை எழுப்புறார். அவர் தான் என்னை எழுப்புறார், தட்டி எழுப்புறார். எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் செவி கொடுக்கும்படிக்கு எனக்கு செய்கிறார். அப்ப பிதாவே அவரை காலையில் எழுப்புறார், எழுப்பி அவரோடு பேசுறார். பேசி கற்றுக்கொள்ளுகிறவனுக்கு இருக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்து கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். பிதாவை உட்கார வச்சு, அவர் எழுப்பி உட்கார வச்சு பிதா பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்து விட்டு அவரை கேட்கும்படி செய்கிறாராம். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, காலையிலே பிதாவால் எழுப்பப்பட்டு பிதா பேச உட்கார்ந்து அதை கேட்டு கவனித்து கேட்கிறார். அதை வச்சுதான் ஒவ்வொரு நாளிலும் இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவினால் சொல்ல முடிந்தது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவாலயத்தில் ஃபர்ஸ்ட் பேசினாரு, அப்புறம் கேட்டார், அவங்கள்ட்ட கேள்வி கேட்டார். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வாழ்க்கையிலே ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க, அவருடைய லைஃப்ல ஒரு நாள், ஒவ்வொரு நாளிலும் முதல் காரியம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் காரியம் என்ன ஆகுது, கேட்கறதுல ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் காலையில் எழும்பி பிதாவின் சத்தத்தை கேட்கிறாரு, அதுக்கு பிறகுதான் பகல் அவர் பேசுறாரு. அதனால கரெக்டா பேசினார். நல்லா பாருங்க, கேட்டு பேசினாதான் நீங்க எல்லாம் கரெக்டா பேசுவீங்க, இல்லைன்னா தப்பு தப்பா பேசுவீங்க. உலகத்துல நீங்க பேசுறதெல்லாம் குழப்பமா இருக்கும், எல்லாமே தப்பு தப்பா இருக்கும். காலையில எழுந்து பிதா கிட்ட ஒழுங்கா கேட்டுட்டு அந்த சத்தத்தை கேட்டு பேசி பாருங்க, எல்லாம் கரெக்டா பேசுவீங்க. நீங்க வீட்டுல பேசுறதும் சரி, வேலை ஸ்தலத்துல பேசுறதும் சரி, பிசினஸ்ல பேசுறதும் சரி, எல்லாமே கரெக்டான வார்த்தையை பேசுவீங்க, தப்பான வார்த்தையை பேசவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து.
கர்த்தராகிய ஆண்டவர்
என் செவியை திறந்தார்,
நான் எதிர்க்கவும் இல்லை,
நான் பின்வாங்கவும் இல்லை. இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணி. கர்த்தராகிய ஆண்டவர் காலையில் எழுப்புறார், எழுப்பி மகனே நான் கூட பேசுறேன், மகளே நான் உன்னோடு பேசுறேன், பிதாவை எழுப்பின இயேசு கிறிஸ்து எழுப்பினார். எழுப்புறவுடன் இயேசு கிறிஸ்து எழுப்பி உட்கார்ந்துட்டு எதிர்க்கவும் இல்லையா பின்வாங்கவும் இல்லையா கவனிச்சு கேட்டாராம். இன்னைக்கு நம்ம செய்யறது ரெண்டு தான் செய்யறோம். காலை எழுப்புனா போக ஆண்டவரே நான் தூங்குறேன், எதிர்க்கிறோம். என்ன ஆண்டவர் உமக்கு வேற வேலை இல்லை, இந்த அதிகாலை நேரத்தில் போய் எழும்ப சொல்றீரே, உமக்கு வேலை இல்லையா, நான் தூங்கணும், எனக்கு தூங்க வருது, எதிர்க்கிறோம். அவர் நாலு தடவை எழுப்பி பார்த்தாலும் நம்ம பின்வாங்குறோம். அப்படி எழுப்பி அப்படி பலவந்தமா எழுப்பி உட்கார வச்சார், சில நேரத்தில் எழுப்பி உட்கார வச்சாலும் திருப்பி அஞ்சு நிமிஷத்தில் திருப்பி பின்வாங்கிறோம், தூங்கிறோம். இதுதான் நடக்குது. எழுப்புறதே கஷ்டம், எழுப்பி பலவந்தம் பண்ணி எழுப்பி உட்கார்ந்தாலும் திரும்பி தூங்கும், அதே பெட்லயே படுத்து திரும்பி தூங்குறது. இதுதான் பின்வாங்கிறது. இதுதான் நடக்குது நிறைய பேருக்கு. இதுதான் இயேசு சொல்றாரு, நான் இதை படி செய்யலைங்கிறார். அல்லேலூயா. பிதா என்னை எழுப்பும் பொழுது நான் எழுந்திருக்கிறேன், பிதாவின் சத்தத்தை உட்கார்ந்து கேட்கிறேன், அதையே போய் பகல நான் பேசுறேன். ஆனால் நான் அதற்கு எதிர்க்கிறது கிடையாது. ஏன் ஆண்டவரே என்ன எழுப்புறீர்னு கேட்கறது கிடையாது. எழுப்பி வச்சோட திரும்பி போய் பத்து நிமிஷத்துல திரும்பி தூங்கி நான் பின்மாற்றத்தில் போய் திரும்பி தூங்குறதும் கிடையாது. என் வாழ்க்கை தேவ சத்தத்தை கேட்கிறது. அல்லேலூயா. இதுதான் இப்ப உங்களுக்கும் பாடம். ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் பிதாவாகிய தேவன் உங்களை எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. எழுப்பும் பொழுது எதிர்க்காதீங்க, பின்வாங்காதீங்க, திரும்பி தூங்கி பின்வாங்காதீங்க, தேவ சத்தத்தை கேளுங்கள். ஆமேன். தேவ சத்தத்தை கேளுங்க, எழுந்திரிங்க. அதனால தான் காலையில் உட்கார்ந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அந்நிய பாஷைகளை அதனால சபையில் நான் வந்து சொல்லி அந்த ஒன் அவர் ஃபுல்லா அந்நிய பாஷையை பேசுகிறது. இப்போ அந்நிய பாஷை பேசும்போது நம்ம தானே பேசுறோம் அப்படி நீங்க நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. அந்நிய பாஷையில பேசும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுறார். பேசுங்க, அது பிறகு வேதத்தை தியானிங்க, அதன் பிறகும் கர்த்தரங்களோடு பேசுவார். நல்லா பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலே சொல்றேன், இந்த சபையில் நான் கொடுக்கிற பல செய்திகள் எனக்கு இந்த அதிகாலை ஜபத்தில் நீ உட்காரும் போது தான் டைட்டில் எனக்கு கிடைக்கும். பல நேரத்தில் சொல்றேன், இங்க வந்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கும் போது திடீரென்று அந்த வாரத்துக்கான செய்தியை ஒரு செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும் ஒரு புதன்கிழமையா இருக்கட்டும் காலையில் இப்படி துதிச்சுட்டே இருக்கும்போது திடீரென்று டைட்டில் கர்த்தரோடு பேசுவார். அந்த டைட்டில் மட்டும் எடுத்துட்டு ஓடுவேன். அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமை திடீர்னு ஏதோ ஒரு நேரத்தில் கர்த்தர் அதை தொடர்ந்து முழு செய்தியாய் கொடுப்பார். ஏன் தெரியுமா, அந்நிய பாஷை பேசும்பொழுது நம்முடைய ஆவியில கர்த்தர் பேசும்போது அதே ஆவியில கர்த்தர் நமக்கு ரிட்டர்ன் பேசுறார். தெரியுமா, வாசிங்க ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எல்லாமே இருக்குது. 28:11 வசனத்தை வாசிக்கலாம். 28:11-12.
பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம்
என்கிறார்கள். எல்லாரும் பிரச்சனையே இதான் உங்களுக்கு இன்னைக்கு காரியமே. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட கர்த்தர் பேசுவார். அந்நிய பாஷையில பேசுகிறான், அதுல நான் கூட பேசுறேங்கிறார், உன் ஆவியில நான் வந்து பேசுறேங்கிறார். இதுவே இளைப்படைந்தவனுக்கு நான் கொடுக்கிற இளைப்பாறுதல். இப்படி பேசுனா உன்னுடைய மைண்ட் வந்து செட்டில் ஆகும், அமைதியாகும், இளைப்பாறுதலா இருக்கும். இதுதான் உனக்கு இளைப்பாறுதல். இதை விட்டா உனக்கு வேற இளைப்பாறுதல் கிடையாது. இப்படி வந்து காலையில் எழுந்து அந்நிய பாஷை பேசு, காலையில் எழுந்து அந்நிய பாஷையில் பரியாச உதடுகளில் நீ பேசு, நான் கூட பேசுறேங்கிறாரு. இதுதான் உனக்கு ஆசீர்வாதம், இளைப்பாறுதல். அதையும் சொல்றாரு, அதனால வர பெனிஃபிட்டிங் கர்த்தர் சொல்றாரு, இதுதான் உனக்கு இளைப்பாறுதல். ஆனா என்ன செய்யறாங்க, அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க, அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நீர் என்ன சொல்றது, நீர் என்ன பேசுறது முடியாது. நானாவது அந்நிய பாஷை பேசுறதாவது, நானாவது காலையில் இருந்து ஜெபிக்கிறதாவது, நானாவது சத்தத்தை கேட்கிறதாவது முடியாதுங்கிறாங்க. புரியுதா? புரிஞ்சுதா விசுவாசிகள்? புரிஞ்சுதா? கவனிச்சீங்களா? எதிர்க்காதீங்க, பின்வாங்காதீங்க, கேட்க மாட்டோம், பிடிவாதம் பண்ணாதீங்க. மூணு விஷயம் பாத்தீங்களா? எதிர்க்கிறாங்க, பின்வாங்குறாங்க, கேட்க மாட்டோம், பிடிவாதம் பண்றாங்க. இந்த மூணு காரியத்தை காலையில செய்யாதீங்க. இந்த மூணு காரியத்தை செய்யாமல் தேவ சமூகத்தில் கேட்கும்படி ஆயத்தமாகுங்கள். ஆமென். கேட்கும்படி ஆயத்தமாகுங்கள். பாப்ப நாளைக்கு எத்தனை பேர் வரீங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படி சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் நம்ம வாஞ்சையோடு தேவ சத்தத்தை நாம் கேட்டால் கண்டிப்பாய் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நீங்க பாத்தீங்களானால், அது அவருக்கு தீர்க்க தரிசனமாகவும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வழக்கம், 12 வயசுலேயே அவர் கேட்கிறவராய் இருந்தார். அவருடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவர் அப்படித்தான் இருந்தார். அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நான் ஒன்னு சொல்றேன், முழுக்க முழுக்க அவர் கேட்டுதான் அவர் ஊழியம் செய்திருக்கிறாரே தவிர அவர் சுயமாய் ஒண்ணுமே செய்யல. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதை பாருங்க, அதுக்கு ஒரு அழகான சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. 5:19-20 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி
வேறு ஒன்றையும்
தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ
அவைகளை
குமாரனும்
அந்தபடியே செய்கிறார்.
பிதாவானவர்
குமாரனிடத்தில் அன்பாயிருந்து
தாம் செய்கிறவைகளை எல்லாம்
அவருக்கு காண்பிக்கிறார்.
நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக
இவைகளை பார்க்கிலும்
பெரிதான கிரியைகளையும்
அவருக்கு காண்பிப்பார். என்ன ஒரு மினிஸ்ட்ரி பாருங்க. தெளிவா தன்னுடைய ஊழியத்தின் வெளிப்பாட்டின் ரகசியத்தை இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து அழகா புட்டு புட்டு வைக்கிறார். எப்படி நான் ஊழியம் செய்யறேன், எப்படி வெளிப்பாடோட நான் செய்யறேன்னு சொல்ற பாருங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து அதிகாலையில் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பிதாவை துதிக்கிறார், தேவ பிரசன்னத்தில் நிறைகிறார். நிறையும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் அப்படியே சீனா காட்டுறார், மகனே இன்னைக்கு பார், 10 பேர் குஷ்ரோகிங்க வராங்க. உடனே 10 பேர் வர்றது அவருக்கு தெரியுது, 10 பேர் வராங்க. அந்த 10 பேரை பார்த்து, நீ போய் ஆசாரியர்களுக்கு காண்மின்னு சொல்லு, அவங்க போகும்போது நான் உங்களை குணமாக்க போறேன். இது அப்படியே காட்டுறாரு. அந்த 10 பேர் ஓடி வர்றதையும், இவர் உடனே அந்த இடத்துல இருந்து நீ போய் ஆசாரியர்கள் உன்னை காண்பின்னு சொல்றதையும், போகும்பொழுது சுகமாவாங்க இதையும் சொல்லிட்டார். அடுத்தது சொல்றாரு, இன்னைக்கு பாரு, ஒரு குருடன் வருவான், அவனுக்கு நீ வழக்கமான விதத்தில் அற்புதம் செய்யற மாதிரி செய்யாத, வழக்கமாக உன் விசுவாசத்தின்படி அற்புதமாக செய்வேன், தொட்டு சுகமாக்குவேன். ஆனா இவனுக்கு நீ அப்படி செய்யாத, இவன் ஒரு பிறவி குருடன், ஆனா இவனுக்கு நீ அப்படி செய்யாத, அந்த இடத்துல தரை அவன் ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போய் அதை அப்படியே காட்டுறாரு. அந்த சீன் பை சீன் காட்டுற, தரையில துப்பு, அந்த உமிழ்நீர் எடுத்து மண்ணில் சேர்த்து உண்டு பண்ணி அந்த இடத்துல கண்ணு இருக்க அந்த குழியில பூசி சீலவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லு, அவன் கழுவும் போது அவனுக்கு நான் பார்வை கொடுத்துருவேன். பிதா அது அப்படியே சீன் பை சீன் அப்படியே அவருக்கு பிச்சரை போட்டு காட்டுறார். பிதா தான் செய்கிறது எதுவோ அதை குமாரனுக்கு காண்பிக்கிறார். குமாரன் எதை காண்கிறாரோ அதையன்றி வேற ஒண்ணுமே அவர் தாம செய்ய மாட்டாராம். அப்போ பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நாள்ல என்னென்ன நடக்க போகுது, அவர் யார சந்திக்க போறாரு, யாருகிட்ட என்ன பேசணும், எப்படி நடக்கணும், இன்னைக்கு உன்னை குற்றப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் வரப்போகுது, இவங்ககிட்ட எச்சரிக்கையாரு, இன்னைக்கு உன்னை கொள்றதுக்கு ஒரு கூட்டம் ட்ரை பண்ணுவாங்க, அது கவனமாயிரு, இன்னைக்கு உன்னை புகழ்றதுக்கு ஒரு கூட்டம் வரும், அவங்ககிட்ட ரொம்ப கவனமாயிரு, ரொம்ப புகழ்ந்துருவாங்க, நீ கவிழ்ந்துடாத, ரொம்ப கவனமாயிரு. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும், நல்லதையும் சரி கெட்டதையும் சரி, சந்தோஷமானதையும் சரி துக்கமானதையும் சரி, எதிர்ப்பானதையும் சரி ஆசீர்வாதமானதையும் சரி, எல்லாவற்றையும் பிதா அப்படியே போட்டு போட்டு காட்டுகிறார், பிக்சர் பிக்சர் போட்டு காட்டுறார், காண்பிக்கிறார், சும்மா இல்ல காண்பிக்கிறார், சொல்லல காண்பிக்கிறார். அப்ப அதை பார்த்து கேட்டு கற்றுக்கொண்டு அதே காரியம் அன்னைக்கு பகல்ல நடக்குது, அதை அப்படியே சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு பிடிச்சார். ஆமென். ஏன் தெரியுமா இது நடக்குது? ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா அப்படி காலையிலேயே காட்டினார் தெரியுமா? அதான் அந்த 20வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து தான் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். ஏன் அவருக்கு காண்பிக்கிறார்? ரீசன் அவரே சொல்றாரு, பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து இதை செய்கிறார். புரியுதா? அன்பாயிருந்து செய்கிறார். அப்போ பிதா உங்கள் பேரில் அன்பா இருந்தால்தான் உங்களுக்கு இதை காரியத்தை செய்ய முடியும். நம்ம மேல் அன்பா இருந்தாதான் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும். அன்பு இல்லாவிட்டால், பிதா பிதாவுடைய அன்புக்கு நம்ம பாத்திரமா இல்லாவிட்டால் நமக்கு இது கிடைக்காது. அப்ப இந்த அன்பு எப்படி பிதா கிட்ட நம்ம சுதந்திரிக்கிறது? திரும்பி அதே வழிதான். நீதிமொழிகளின் புஸ்தகம் படிங்க, 8:17 வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். யாரை கர்த்தர் சிநேகிக்கிறார்? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை தான் நான் சிநேகிக்கிறேன். புரியுதா? அப்ப அதிகாலையிலே கர்த்தரை தேடும் பொழுதுதான் கர்த்தருடைய அன்புக்கு நம்ம பாத்திரமாகிறோம். அதிகாலையில் நம்ம தேடும் பொழுதுதான் கர்த்தர் அந்த அன்பின் நிமித்தம் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதான் ரகசியம். அந்த நாள்ல நீங்க யார சந்திக்க போறீங்க, என்ன பிரச்சனை வரப்போது, என்ன காரியம் நல்லது நடக்க போது, என்ன போராட்டம் நடக்க போது, என்ன சூழ்நிலை வரப்போது, எல்லாவற்றையும் அதிகாலையிலே தேடுகிறவர்கள் மேல் கர்த்தர் அன்பு காண்பித்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்ப அவருடைய வெளிப்பாட்டோடு நடந்தால்தான் அந்த நாள் உங்களுக்கு வெற்றியுள்ள நாளாக இருக்கும். கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்து போவீர்கள் என்றால் பலவிதமான காரியங்கள், எதிர்பாராத சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வெளிப்பாடு இல்லாததுனால் எல்லாமே எதிர்பாராம நடக்கும். அப்ப எல்லாமே எதிர்பாராம புதுசு புதுசா நடக்கிறது போல இருக்கும். வெளிப்பாடு இல்ல, அப்படி நடக்கிறதுனால எதிர்பாராத சம்பவங்களாகவே எல்லாமே உங்களுக்கு தோன்றும். ஆகையினால் பல காரியங்கள் உங்களுக்கு தோல்வியாய் போய் முடிவடைந்து விடும். அப்போ ஒரு நாள் சம்பவங்கள் எல்லாமே நமக்கு எதிர்பார்க்கிற சம்பவங்களா இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வெளிப்பாட்டோடு ஒரு தேவப்பிள்ளை நடக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாட்டோடு நடக்கணும். அந்த வெளிப்பாடு யாருக்கு? தேவனுடைய அன்பை பெற்றவர்களுக்கு. யாருக்கு தேவனுடைய அன்பு? அதிகாலையில் அவரை தேடுகிறவர்களுக்கு. அலேலூயா. அதான் காரியம். அப்ப தேவ பிள்ளைகள், உண்மையிலே சொல்றேன், தேவ சமூகத்தில் காலையில் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். அவர்களோடு பேசுவார். அட்லீஸ்ட் இயேசு கிறிஸ்துவை போல எல்லாத்தையும் அவருக்கு காண்பித்தது போல காண்பிக்காவிட்டாலும் அட்லீஸ்ட் பேசவாது செய்வார். புரியுதா? இயேசு கிறிஸ்து லெவலுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் பார்த்துடலாம், அந்த லெவலுக்கு வர முடியல, அட்லீஸ்ட் சத்தத்தை கேட்கிற லெவலுக்கு அது வரணும். இன்னைக்கு லெவலில் சொல்றேன், அட்லீஸ்ட் சத்தத்தை கேட்கிற லெவல்லே அது வரணும். அப்படி பார்க்கிற லெவலுக்கு வரலாம்னு பரவாயில்ல, கேட்கிற லெவலுக்காக வரணும். அப்ப நம்ம வாழ்க்கையில் இந்த கேட்கிறது என்பதை கர்த்தர் ரொம்ப முக்கியத்துவம் பண்றார். கேட்கணும், கேட்கணும், அவர் பேச விரும்புறார், நம்ம கேட்கணுங்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இதை நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். எல்லாரையும், இது ஏதோ ஊழியக்காரனுக்கு மட்டும் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இப்ப எனக்கு சொல்றாருன்னு சொல்ற ஒரு ஊழியக்காரங்க தான், இல்ல இல்ல இல்ல, எல்லாருக்குமே. வேதத்தை நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே சொல்றார். நானே சொல்றேன் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், எல்லாரையும் கூப்பிடுறார். அத்தனை பேர் ஊழியக்காரர் மட்டும் இல்ல, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். புரியுதா? நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நான் கற்றுக் கொடுக்கிறேங்கிறார். அப்படி கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? அப்பதான் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து இதை நமக்கு என்கரேஜ் பண்றாரு, எல்லாரும் எங்கிட்ட வாங்க, எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுக்கிறேன், எல்லாரும் நீங்க இளைப்பாறுதலா இருக்கலாம், நிம்மதியா வாழலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஒரே டென்ஷன், குழப்பம், போராட்டம். ஏன் தெரியுமா? கேட்கிறதும் கற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை, அதனால தான் டென்ஷன், போராட்டம் எல்லாம் வருது. கேட்கிறதும் கற்றுக்கொள்ளுகிறதும் இருந்தால் உங்கள் ஆத்மா இளைப்பாறுதலா இருக்கும். ஆமென். இளைப்பாறுதலா இருக்கும். நம்ம வாழ்க்கை இளைப்பாறுதல் உள்ளதாக காணப்பட வேண்டும். இளைப்பாறுதல் உள்ளதா இருக்கணும்னா தேவ சமூகத்தில் நாம் அதிகமாய் கேட்க வேண்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அவர் சிறுவயது முதற்கொண்டு சிலுவையில் அவர் மரிக்கிற வரைக்கும் அவர் கேட்கிறவராக இருந்தார். என்ன ஒரு வித்தியாசம்! அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால மனுஷர்கிட்ட கேட்டார் நிறையா, அந்த வேதப்பாறைகள் போதகர் இடத்துல நிறைய கேட்டார். ஊழியத்துக்கு வந்த பிறகு, அபிஷேகத்தை பெற்ற பிறகு டைரக்டா பிதா கிட்ட கேட்டுட்டார். ஆமென். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு இடத்துல இயக்கணும். இயேசு கிறிஸ்து ரெண்டு இடத்துல கேட்டார். ஒன்று, வேதத்தை போதிக்கிற அந்த போதகர்கிட்டையும் கேட்டு கற்றுக்கொண்டார். ரெண்டாவது, பிதாகிட்டையும் கேட்டு கற்றுக்கொண்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில ரெண்டு இடத்துல கேட்கணும். ஒன்று, இப்படி சபையிலே ஊழியர்கள் மூலமாய் கத்தர் அவர்கள் மூலமாய் கொடுக்கிற வெளிப்பாடுகளையும் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, உங்களுக்கென்று பிரத்யேகமாய் கத்த பேசுகிற காரியத்தையும் கேட்டு கற்றுக்கொள்ளணும். ரெண்டுமே செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம், சபையில கேட்கிறதோடு முடிஞ்சிருச்சு நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, இது எனக்கு கர்த்தர் கொடு வெளிப்பாடாய் கொடுத்து உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறது, அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு இந்த தனிப்பட்ட விதத்தில் பிரத்யேகமாய் சில அந்தரகமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். உங்கள் பர்சனல் லைஃபுக்கு சில காரியத்தை சொல்லுவார். எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு சில பர்சனல் ரகசியமான சில விஷயம் இருக்கும், அதை உங்களோடுதான் கர்த்தர் நேரடியாக பேச நினைப்பார். அதை எல்லாத்தையும் சபையில் போட்டு உடைக்க மாட்டார் கர்த்தர். அப்ப அந்த காரியத்திற்கு நீங்க தான் உட்கார்ந்து கேட்கணும், நீங்க தான் பதில் வாங்கணும், நீங்க தான் அதன்படி நடக்கணுமே தவிர, எல்லாத்தையும் நீங்க சபையிலேயோ மற்ற யாருடையோ வருமானு சொல்லி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கவே கூடாது. ஒரு பக்கம் போதகர் மூலமாய் வருகிறது இயேசு கிறிஸ்து கேட்டு கற்றுக்கொண்டார், அடுத்த பக்கத்தில் தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தியும் இயேசு கிறிஸ்து கேட்டு கற்றுக்கொண்டார். இது ரெண்டையுமே ஒரு தேவ பிள்ளை செய்யணும். போதகரிடத்திலிருந்து வரதையும் கற்றுக்கொள்ளணும், தேவனிடத்திலிருந்து வரதையும் கற்றுக்கொள்ளணும். ரெண்டையுமே கேட்கணும். ஒரு சைடு போயிடக்கூடாது. ஒரு சிலர் ஒரே உலகத்தில் ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒன்னு என்ன செய்யும், தனிப்பட்ட விதத்தில் தேவ சத்தத்தை கேட்கற முயற்சி செய்யறதே கிடையாது. வெறுமனே இந்த மனுஷர் நமக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த போதகத்தில் கிடைக்குமா, அல்லது யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, இப்படி மனுஷர் மூலமாய் வருகிறதை மட்டுமே கேட்கிறது ஒரு கூட்டம். அடுத்த காலத்துக்கு முயற்சிக்கிறதே கிடையாது. இன்னொரு கூட்டம் இருக்குது, அது மிதமிஞ்சின பரிசுத்தம். நான் எந்த மனுஷன் எனக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை, எல்லாம் கத்தர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படி போறது அடுத்த ஒரு கூட்டம் இருக்குது. அதுவும் டேஞ்சர், இதுவும் டேஞ்சர். புரியுதா? இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, ரெண்டையும் பேலன்ஸா இருக்கணும். இயேசு கிறிஸ்து மனுஷரிடத்திலும் கற்றுக்கொண்டார், தேவனிடத்திலும் கற்றுக்கொண்டார். ரெண்டையும் செய்யணும். வெறும் மனுஷனையும் வச்சுக்க கூடாது, வெறும் தேவனும் என்று வச்சுக்க கூடாது. ரெண்டையுமே நீங்கள் செய்தால்தான் நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப் இருக்கிறீங்கன்றது அர்த்தம். ஆமென். ரெண்டையும் செய்யணும். சபையில வர செய்தியும் கவனமாய் தேவ சத்தமாய் கேட்கணும், தனிப்பட்ட விதத்திலையும் நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கணும். இதுல திருப்தி அடையக்கூடாது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளையாய், நல்ல ஒரு ஊழியராய் இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில இதை கண்டிப்பா செஞ்சாகணும். இப்ப புதிய ஏற்பாட்டில் பாருங்க, பவுல் சிறந்த ஒரு தேவ மனுஷன், சிறந்த ஒரு அப்போஸ்தலன். புதிய ஏற்பாட்டிலே பாதிக்கு மேலாக பவுலுடைய கையெழுத்துனால வந்ததுதான் புதிய ஏற்பாட்டில். பாதிக்கு மேல், புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலான புத்தகங்கள் பவுலுடைய கையெழுத்தினால் எழுதப்பட்டது. அப்ப அவ்வளவு ஒரு வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன், தேவனாகிய கர்த்தரவரை மூன்றாம் ஆணம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு சென்று பல ரகசியங்களை அவருக்கு அறிவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு ஒரு சிறந்த மனுஷன். ஆனால் இந்த பவுல் தன்னை பத்தி ஒரு காரியம் சொல்றார், படிச்சு பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:12 வாசிக்கலாம்.
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல்,
கிறிஸ்து இயேசுவினால்
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
சகோதரரே,
அதை பிடித்துக் கொண்டேன் என்று
நான் எண்ணுகிறதில்லை.
ஒன்று செய்கிறேன்,
பின்னானவைகளை
மறந்து
மறந்து
பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவன் அழைத்த
பரம அழைப்பின்
பந்தய பொருளுக்காக
லக்கை நோக்கி தொடருகிறேன்.
ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும்
இந்த சிந்தையாய் இருக்க கடவோம்.
எந்த காரியத்திலாவது
நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால்
அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
நல்லா பாருங்க, இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலாக எழுதினவர் இவர். உண்மையிலே சொல்லுகிறேன், சபையின் உபதேசங்கள் முழுக்க முழுக்க பவுல் மூலமா தான் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து கொடுத்தது கொஞ்சம் தான், உபதேசத்தின் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான். ஆனால் பவுல் மூலமாக தான் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற அடிப்படை சத்தியங்கள், சபையின் உபதேச சத்தியங்கள் எல்லாமே, டாக்டரின் எல்லாமே பவுல் மூலமாக தான் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தருடைய பந்தி அதில் எடுத்துங்க, யார் மூலம் வந்துச்சு? பவுல் மூலமாக தான் தேவன் வெளிப்படுத்தினார். கூட அந்த பந்தியில உட்கார்ந்து இருந்த பேதர் அதை எழுதல, அந்த பந்தியில் உட்கார்ந்த யோவான் அதை எழுதல, தன்னுடைய நிருபத்தில் அதை எழுதல. ஆனால் அவங்களை நேரில் பார்த்தாலும் சொல்றேன், இவருக்கு அதைவிட அதிகமான விளக்கங்களை பிதாவாகிய தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அவர் மூலமாகத்தான் ஆழமான சகல சட்டத்திட்டங்களையும் சபைக்கு கொடுத்தார். இந்த பவுல் சொல்றாரு, இவ்வளவு வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று, நான் அடைஞ்சிட்டேன், போக வேண்டிய லெவலுக்கு நான் போயிட்டேன், மேக்சிமம் லெவலுக்கு நான் போய் சேர்ந்துட்டேன், அவ்வளவு தூரம் நான் முன்னேறிட்டேன், முற்றும் தெரிந்தவனானேன், எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை, நான் மறைக்கப்பட்ட எனக்கு எதுவுமே கிடையாது, பிதா எல்லாத்தையும் எனக்கு காமிச்சிட்டார், இப்படி நான் என்றது கூட கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறது கிடையாது, நான் அடைஞ்சிட்டேன் நான் நினைக்கிறது கிடையாது. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். என் கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோடு பிடித்தார், அந்த நோக்கத்தை நானும் பிடித்துக் கொண்டு அந்த வழியில ஆசையாய் தொடருகிறேன். பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றாரு, தொடர்ந்துட்டே இருக்கிறேன். அப்போ இவ்வளவு தூரம் முன்னால வந்த மனுஷன், வெளிப்பாட்டை பெற்ற மனுஷனே சொல்றாரு, என் வாழ்க்கையில முடியல, இன்னும் நான் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறேன். அதுல பாருங்க, தொடர்ந்து சொல்ற பாருங்க, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில், மனசுல கூட நினைக்கிறது கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி நான் மனசுல கூட நினைக்கிறது கிடையாது. நிறைய பேர் மனசுல நினைச்சிருவாங்க, வெளியில தாழ்மையை பேசிக்குவாங்க. அவர் சொல்றாரு, நான் மனசுல கூட எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறது கிடையாது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு, நான் அடைந்த அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். திருப்பி பாருங்க, அதே லெவல்ல சொல்ற, தொடருகிறேன், நான் முடிக்கல, இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, ரொம்ப அழகான ஒரு கன்விக்ஷன் சொல்றாரு பாருங்க, எப்படி இருக்கணும் சொல்றாரு, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும், வளர்ந்த விசுவாசிகள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்கணும். எந்த சிந்தை? நான் அடைந்தாயிற்று நினைக்க கூடாது, முற்றிலும் தெரியவனாக நினைக்க கூடாது, நான் இன்னும் தொடர வேண்டும், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை வளர்ந்த விசுவாசிகள் யாவருக்கும் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே என்ன நினைக்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது நினைச்சோம், இல்ல தேறினவர்கள் வளர்ந்த விசுவாசியே தெரிஞ்சுக்கங்க, எனக்கு இன்னும் எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைங்கன்றார், அந்த எண்ணத்தை நினைங்க. ஆகைய நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால், வேறு சிந்தனை எனக்கு எல்லாம் தெரியும், எந்த காரியத்தில் ஆகிலும், ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்கள் குடும்பமா இருக்கலாம், உங்கள் பிசினஸா இருக்கலாம், எனக்கு இதுல தெரியாத ஒண்ணுமே கிடையாது, என் பிசினஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட், என்னுடைய ஆபீஸ்ல நான் எக்ஸ்பர்ட், எனக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது, இப்படி எந்த காரியத்தில் ஆகிருந்த உங்களுக்கு வேற சிந்தனை வந்துச்சுன்னா அதையும் தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துவார், சுட்டி காட்டுவார். அதைத்தான் இப்ப உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு இருக்கிறார், எந்த காரியத்திலாகவே எனக்கு எதுவும் தெரியும் நினைச்சீங்களோ மாத்திக்கங்கன்றார், ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை நினைக்கிறீங்களோ மாத்திக்கீங்க மனசுன்றார், இல்ல எதுலையுமே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது, யாருமே பூரணமான நிலைமையில போகல.
அப்ப பவுல் இவ்வளவு தூர வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன் தன் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த சிந்தையோடு வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்தார். அதான் ஒரு சாட்சி. இத ஒரு தேவ பிள்ளை இருக்க வேண்டிய ஒரு சாட்சி. அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்றேன், தேறிட்டேன், எனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, இந்த எண்ணம் வந்துச்சுன்னா அதோட நம்முடைய வாழ்க்கை ஃபுல் ஸ்டாப் ஆயிடும், அதுக்கு மேல நம்ம வளர முடியாது. தெரியாது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்போம். இந்த சிந்தனை எங்க தவறினாலும் கர்த்தர் அதை தெரியப்படுத்துறாரு, அதை நம்ம கவனமாய் பார்த்து நம்மை சரிபடுத்தி கொண்டு தொடர்ந்து நம்ம ஓட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்து ஓட வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர வேண்டும், நிற்கக்கூடாது, தொடர்ந்து போக வேண்டும். சரி, இப்போ இந்த கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இவ்வளவு தூரம் கற்றுக்கொள்ளணும் என்பதற்கு இத்தனை காரியத்தை பார்த்தோம். இந்த கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்கணும்? ஏன்னா சில நேரத்தில் சில மென்டாலிட்டி தவறிச்சா இந்த கற்றுக்கொள்ளது நின்று போயிடும். இப்ப என்னென்ன காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளாதபடி உங்களை நிறுத்திடும் அப்படின்றதுக்கு எச்சரிக்கையாக, கற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன மனோநிலையில் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்க முடியும் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு நான்கு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வேகமாக சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போறோம், அவர்கிட்ட தான் நம்ம எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 2 அதிகாரம் இப்ப மறுபடியும் 46 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம்.
மூன்று நாளைக்கு பின்பு அவர்
தேவாலயத்தில்
போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும்
அவர்கள் பேசுகிறதை கேட்கவும்
அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
நல்ல பாருங்க, 3 நாளைக்கு பின்பு யோசேப்பும் மரியாளும் இயேசுவை தேடிக்கொண்டு வந்து பார்க்கிறாங்க. போதகர் நடுவில் அவர் உட்கார்ந்திருக்கிறார், உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கிறார், அவரிடத்தில் பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு போதனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கே போதிக்கிறாங்க. யார்? போதகர்கள். அவருக்கே போதிக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலையல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இதுதான் இயேசு. இயேசு யார்? ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த தேவ வார்த்தை. அந்த வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஒரு மனிதனாய் நமக்கு நடுவிலே உலாவினார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேரை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையே அவர் தான். இப்படிப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தை இங்கே வந்து மனுஷனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறது. பாத்தீங்களா, அந்த தேவ வார்த்தை மனுஷங்கிட்ட கற்றுக்கொள்ளுது. யோசிச்சு பாருங்க, இது போதனம் பண்ணாங்களே, ஓப்பனா சொல்லப்போன இவங்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவமே கிடையாது. இதை போதிச்சாங்களே இவங்களுக்கு, சரியா சொல்ல போனால் பாரம்பரிய போதகர்கள் இவங்கெல்லாம். ஏன்னா அந்த இருண்ட காலத்தில் வாழ்ந்தவங்க இவங்களுக்கு அந்த ரட்சிப்புன்ற சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்ச பிறகுதான் வெளியே வருது. அப்போ அந்த காலத்தில் இவங்க இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிறுவனாய் இருந்த காலத்தில் பாத்தீங்கன்னா, இவங்களும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் கூட தெரியாது. நியாயப்பிரமாண போதகர்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எது பாரம்பரிய போதகர்கள். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவை விட மிகவும் தாழ்ந்த நிலைமையில் இருந்தவர்கள். அதான் உண்மை. அவரை விட மிக தாழ்ந்த நிலைமையில் இருந்தவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து வந்து போதனையை கற்றுக்கொண்டார். இதுதான் கற்றுக்கொள்ளவர்களுக்கு இருக்க வேண்டிய முதல் மனோபாவம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, மனத்தாழ்மை. தன்னை விட குறைஞ்சவனிடத்திலே கற்றுக்கொள்கிறதற்கு இருதயம் திறக்கப்பட்டிருந்தது. நீங்க கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒன்னு சொல்ற, உங்களுக்கு இருக்க வேண்டிய காரியம் மனத்தாழ்மை இருக்கணும். அந்த மனத்தாழ்மை இருந்தாதான் அவன் கற்றுக்கொள்வான். புரியுதுங்களா? உண்மையிலே சொல்ல மனத்தாழ்மையினோடு இருந்தாதான் ஒரு மனுஷன் கற்றுக்கொள்வான். நீ விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், யார் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு பேசுவார் அந்த மனத்தாழ்மை இருந்தால் கற்றுக்கொள்ள முடியும். சில இடத்துல தான் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தாகத்தோடு கேட்கிறோம் நிறைய பேர், ஒரு சிலர் அப்படியே உட்காந்து பார்ப்பாங்க என்னத்த சொல்றான் பார்ப்போம். பவுல் பிரசங்கம் பண்ணும்போதே கேட்டாங்க, இந்த வாயாடி என்ன சொல்றான் பார்க்கலாம் அப்படின்னாங்க. பவுலை பார்த்தாதான் கேட்டாங்க, அப்போ என்னத்தை தான் சொல்றான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் நம்ம சொல்ற பிரசங்கம் உள்ள போதா அடிச்சுட்டு நான் நம்ம அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது எந்த ஸ்டேஜில் அந்த நபருக்குள்ள அந்த வசனம் எந்த லெவலில் போகுதுன்னு பிரசங்கிக்கிறவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அப்போ அந்த நபர் எந்த லெவலில் அந்த நபர் அந்த வசனத்தை ரிசீவ் பண்ணுறாங்கிறது ஆள முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது தாழ்மையோடு தேவனுடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்ளுகிறதா அல்லது இந்த பிரசங்கம் என்னதான் பண்ணுறாரு பார்த்தல இன்னைக்கு என்னத்தை பேசுறாரு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கேட்குதான்றது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நல்லா பார்க்கணும், மனத்தாழ்மைன்னு ஒன்று இல்லைன்னா பவுல் பிரசங்கம் பண்ணாலும் சரி இயேசு கிறிஸ்துவே பிரசங்கம் பண்ணாலும் ஆள் அவுட்டு தான், வேஸ்ட். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது கூட ஒரு சில பெருமையாக தான் கேட்டாங்க இல்லையா, அவர்கிட்டே வாக்குவாதம் பண்ணாங்க, அவர் பிரசங்கத்தை கேட்டு அவர்கிட்டயே வாக்குவாதம் பண்ணாங்க. இவ்வளவு எப்படிப்பட்ட ஆட்கள், இயேசுவை விட தன்னை பெரிய ஆட்களை நினைச்சவங்க. அதனால தான் அவருடைய பிரசங்கம் நாங்கள் இடுபடலை. பவுலை பார்த்து இந்த வாயாடி என்ன சொல்லுகிறான்னாங்க, ஏன்னா அவனை விட தன்னை பெரிய ஆளை நினைச்சாங்க. அதனால அந்த பிரசங்கம் இடுபடலை. பவுல் பிரசங்கிச்சு வேஸ்டா போச்சு, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி சொல்றதுக்கு வேஸ்டா போச்சு. ஏன், மனத்தாழ்மை இல்லைன்னா, மனத்தாழ்மைன்னு ஒண்ணு இல்லைன்னா இயேசுவின் நேரம் வந்து நின்று பிரசங்கம் பண்ண அது ஏற்படாது அந்த நபருக்கு, வேஸ்ட். ஒரு தேவப்பிள்ளை மனத்தாழ்மை இருக்கணும், யார்கிட்டையும் சொல்ல கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து கூட சொல்றேன், பல ரகசியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமேன். கேட்கணும், நான் உண்மையை சொல்றேன், நம்ம உண்மையா உள்ளதை உள்ளபடி சொல்றேன். புதுசா ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து உட்கார்ந்துகிட்ட பேசினா கூட சொல்றேன், அவங்க அறிவுபூர்வமாய் அந்த வாஞ்சையோடு அவங்க பேசுனாங்கன்னா அந்த புதுசு அந்த அப்படியே பப்ளிங்காக இருக்கும், அவங்களுக்கு அப்படியே சந்தோஷமா அந்த ரட்சிப்பு சந்தோஷத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படியே அமைதியாயிடுவேன், உட்காந்து அவங்களை நல்லா பேச விட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க மனசில் வர்ற அந்த ஆவிக்குரிய வாஞ்சையெல்லாம் அப்படியே கொட்டுவாங்க, அவங்க ரட்சிப்பு விட்டோம்னு அப்படியே அப்படியே குதிச்சுட்டு சொல்லுவாங்க. அதை உண்மையிலேயே நான் சொல்ல, அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் பேசவே மாட்டேன், உட்காந்து நல்லா அவங்கள பேச விட்டுட்டு அதன் மூலமாக நான் நிறைய கேட்டுக்குவேன். ஆஹா, நல்ல காரியம் சொல்றாரு, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. சில விஷயங்கள் உண்மையிலேயே சொல்றேன், நான் சில காரியத்தை தவறவிட்ட காரியங்களை அவர்கள் சொல்றது எனக்கு புதுசா இருக்கும். அவர்கள் சொல்ற சில விஷயங்கள் எனக்கு கற்றுக்கொள்வதற்கு நிறைய பாடம் எனக்கு கிடைக்கும். உண்மையில் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், நான் கற்றுக்கொள்ளுகிறேன், கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டவன், ஒருத்தரையும் சீப்பா நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு தான் நான் புதுசா வந்திருக்கான், இன்னைக்கு புதுசா ரட்சிக்கப்பட்டவன் நான் இல்லை 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 இல்லை. யாருகிட்டையும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமேன். ஒரு கழுதை கிட்ட கூட தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு இல்ல, பிழையாம் கூறிய தேவனுடைய வார்த்தை ஒரு கழுதை கிட்ட கூட இருந்துச்சு. அப்ப ரட்சிக்கப்படாத நபர் வாயில கூட கர்த்தர் பேசுவார், புரியுதா? ரட்சிக்கப்படாத மனுஷ வாயில கூட கர்த்தர் பேசுவார். அதை ஒருத்தர் நான் சொன்னேன், அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர் சொன்னார் இல்லையா, இவ்வளவு பெரிய சத்தியத்தை வைத்துக் கொண்டு ஏன் இன்னும் 2% இருக்கிறீங்கன்னு கேட்டாரு. சாதாரண வார்த்தையா அது, ரட்சிக்கப்படாத மனுஷன்தான். ஆனால் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை கூட சொல்ற உணர்த்தக்கூடிய வார்த்தை அது. ஏன் சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறீங்கன்னு கிறிஸ்தவனுக்கு ஒரு சாட்டை அடி கொடுக்கிற வார்த்தை அது, புரியுதா? சிந்திக்க வேணும், ரட்சிக்கப்படாத மனுஷன் தான். அந்த மனுஷனுடைய வாயில் இந்த வார்த்தையை சாதனம் எடுத்துக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவங்க யாரும் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. அப்போ என்னைக்கு சொல்ற, யாரையுமே அற்பமாய் நினைத்து இவங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்க போகுது? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் மனத்தாழ்மையாக இருந்தால் தேவனுங்களோடு பேசுவார். பிலிப்பிய 2:3 சொல்லுகிறது, ஒன்றையும் படிக்கலாம்,
ஒன்றையும்
வாதினாலாவது
வீண் பெருமையினாலாவது
செய்யாமல்
மனத்தாழ்மையினாலே
ஒருவரை ஒருவர்
தங்களிலும்
மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்ப பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அப்ப பாருங்க, ஒரு நபரை பார்த்தால் அவங்களை தன்னை விட மேலானவங்களை இன்னொருத்தர் நினைக்க தெரியலன்னா நமக்கு தாழ்மையில்லைன்னு அர்த்தம். உண்மையிலே சொல்றேன், நமக்குள் 1000 சிறந்த குவாலிட்டிஸ் இருக்கலாம், புரியுதா? புதுசா ஒருத்தன் கத்திற்குள்ள வந்திருப்பான், நம்ம கிட்ட இருக்கிற 1000 நல்ல காரியத்தில் இல்லாத ஒரு காரியம் அந்த புது ஆள் கிட்ட கண்டிப்பா இருக்கும். தெரியுமா, ஆயிரம் நல்ல விஷயம் நமக்குள்ள இருக்கலாம், ஆனால் புதுசா வர்ற ஒரு நபருக்குள்ள நமக்குள்ள இல்லாத ஒரு ஆயிரத்தி ஓராத ஒரு காரியம் நமக்கிட்ட இல்லாத ஒன்று அவங்ககிட்ட இருக்கும். அதை தெரிந்து கொண்டு அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, வாதினாலாவது வீண் பெருமையினால் எதையும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, மனத்தாழ்மை கடையாளம் என்ன, தன்னை விட தனக்கு முன்னால நிக்கிறவனை மேன்மையானவன நினைக்க தெரியணும். புரியுது, அதான் உண்மையான மனத்தாழ்மை கடையாளம், தன்னை விட தனக்கு முன்னால நிக்கிறவனை மேன்மையானவனாய் நினைக்க தெரியும். அதுதான் தாழ்மைக்கு அடையாளம், அதான் அளவுகோள். இப்படிதான் தாழ்மைனு இப்படி இருக்கணும், இந்த சிந்தனை இருந்துச்சுனா அவங்க தாழ்மை இருக்குது அர்த்தம். தன்னை விட எல்லாத்தையும் சீப்பா நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். மற்றவங்களை அற்பமாய் நினைக்கிறவர்கள், மற்றவங்க சொல்றதை உதாசீனம் பண்றவங்க, அசட்டம் பண்றவங்க, மனத்தாழ்மை இல்லாதவர்கள் அர்த்தம். அப்ப நம்ம யார் சொன்னாலும் அதை கனப்படுத்துங்கள், அங்கதான் தாழ்மை வெளிப்படுகிறது, அங்க கர்த்தர்களோடு பேசுவார். இயேசு கிறிஸ்துவும் தன்னை விட கீழானவங்க கிட்ட கற்றுக்கொண்டு தன் தாழ்மையின் மூலமாய் அவர் கற்றுக்கொண்டார். அப்ப கற்றுக்கொண்டு முதலாவது இருக்க வேண்டியது மனத்தாழ்மை, ரெண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டியவனுக்கு இருக்கிற காரியம். மறுபடியும் லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் 46-47 இரண்டை திருப்பி படிக்கலாம்.
மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள்.
நல்லா பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உட்கார்ந்து கேட்கிறாரு, கேட்டுட்டு சும்மா தலையாடிட்டு போல அடுத்தது கேட்கிறாரு. இப்படி சொல்றீங்களே, இது என்ன, இது என்ன, இது என்ன, சந்தேகம் கேட்கிறாரு. சும்மா கேட்டுட்டு தலையாடிட்டு போறது வந்து ஏதோ கேட்கறது, நல்ல லிசனர் அவ்வளவுதான். ஆனால் சந்தேகம் கேட்கிறாங்க பாருங்க, இது எதை அடையாளம் கேட்டீங்கன்னா இது அவங்களுடைய தாகத்தை குறிக்கிறது. தாகம், தாகம் இருந்தாதான் இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன. இந்த பலினா என்ன, இந்த சமாதான பலினா என்ன, இந்த அசைவாட்டு பலினா என்ன, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் அசைவாட்டு பலினா என்ன, எத்தனை பேருக்கு தெரியும் போஜன பலினா, எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியறது இல்லை, ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறதும் கிடையாது. அதான் நிலைமை இல்ல, சமாதான பலினா எத்தனை பேருக்கு தெரியும், போஜன பலினா எத்தனை பேருக்கு தெரியும், தெரியறது இல்லை, ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறது இல்லை, கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஆசைப்படுறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவ பாருங்க, தெரியாத காரியத்தை கேட்டு தெரிந்து கொண்டார், அவங்ககிட்ட சந்தேகத்தை எழுப்பினார், இது என்ன, இது என்ன, விவரமாக கற்றுக்கொள்ளுகிறார். அப்ப தாகம் இருக்கணும், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் தாழ்மை, ரெண்டாவது தாகம். தாகத்தோடு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும், நமக்கு அந்த தாகம் இருந்தால்தான் கர்த்தர் நம்மோடு பேசி நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 24 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தின் கடைசி வரைக்கும் நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். அவர் சொன்னது இன்னைக்கு நிறைய நடக்கவே இல்லை, இன்னும் இப்ப சொன்னதுல அந்த 24 அதிகாரத்தில் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் 8 வசனங்கள் தான் இவ நிறைவேறிட்டு இருக்குது. முதல் 8 வசனங்களுக்குள்ள சமாச்சாரம் இதுவரைக்கும் நடந்திருக்கு, 2000 வருஷமா அந்த 8 வசனங்கள் தான் நடந்திருக்குது. இன்னும் அதுக்கு பிறகு எக்கச்சக்கமான காரியங்கள் சொல்லியிருக்கிறார், ரகசிய வருகை சொல்லியிருக்கிறார், பகிரங்க வருகை சொல்லியிருக்கிறார், அந்திகிறிஸ்தின் ஆட்சியை சொல்லியிருக்கிறார், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சார் அந்த 24 அதிகாரத்தில். ஏன் இவ்வளவு பேசினார் தெரியுமா? அந்த இடத்துல இயேசு கிறிஸ து ஒலிவ மலைக்கு வரார், தேவாலயத்துக்கு ஃபர்ஸ்ட் வர, தேவாலயத்து கட்டடத்துக்குள்ள வரும்போது அங்கே தேவாலயத்தின் கட்டடங்கள் பிரம்மாண்டமா இருக்கிறது. அதை சீஷர்கள் காட்டுறாங்க, அண்டவரே பாரும், இந்த கட்டடங்களை எல்லாம் பாரும். பார்த்த உடனே சீஷர்கள் அந்த கட்டடத்தை பிரம்மிப்பா பாக்குறாங்க, இயேசு கிறிஸ்து அந்த கட்டடத்தை வெளிப்பாட்டோடு பாக்குறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு பிதா காலையிலேயே சொல்லியிருப்பார், மகனே இன்னைக்கு தேவாலயத்தின் கட்டடங்களுக்கு நேராக நீ போவ, உன்னுடைய சீஷர்களோடு போவ. போகும் பொழுது சீஷர்கள் எல்லாம் பார்த்து அந்த கட்டடத்தின் பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தை அடுத்த சீன் காட்டுறார். பிதா பீஸ் பீஸா உடஞ்சு தரமட்டமா போகுது, பீஸ் பீஸா உடஞ்சு தரமட்டமா போய் கிடக்குது, விழுகுது. அதை பிதா காட்டுறார், காலையிலே காமிச்சிருப்பார். என்னாண்டவரே பிதா கிட்ட, பிதாட்ட கேட்டிருப்பார், மகன் இப்படிதான் நடக்க போகுது, இத்தனை காரியம் நடக்க போகுது, இது எல்லாத்தையும் நீ இன்னைக்கு சீஷர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொல்லி உலகத்தின் கடைசி வரைக்கும் நடக்க போற அத்தனை விஷயத்தையும் அப்படி புட்டு புட்டு வச்சுட்டார் பிதா. இயேசு கிறிஸ்து அதே போல இருக்கிற, அதே போல பகல நடந்து வராங்க, நடந்து வரும் பொழுது தேவாலயத்தின் கட்டடங்களை காட்டுறாங்க. காட்டும் பொழுது
இயேசு கிறிஸ்து உடனே அந்த கட்டணம் பெருசா தெரியல, அது பீசு பீசா தகர்ந்து விழுகிறது அவருக்கு தெரியுது. ஏன்னா அவர் காலையில் அதுதான் பார்த்தார். பார்த்தோன்னு சொல்றாரு, இந்த கட்டடங்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் அப்படின்னார். சொன்ன உடனே சீஷர்களுக்கு எல்லாம் தலைப்பிச்சுக்கிறாங்க, இது என்ன இது, இது இவ்வளவு பெரிய கட்டடம் இடிஞ்சு விழுங்குறாரு. அதுக்கு பிறகு ஒலிவ மலைக்கு வராங்க எல்லாரும், அது படிப்போம்.
பின்பு அவர் ஒலிவ மலையை மேல் உட்கார்ந்து இருக்க,
ஒலிவ மலை அதுக்கு பிறகு இந்த சம்பவம் கட்டடத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்து ஒலிவ மலை அதுக்கு பிறகு போய் உட்கார்றாங்க. ஒலிவ மலையில் உட்கார்ந்த பின்பு
சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து,
சீஷர்கள் மட்டும் 12 பேர் மட்டும் அவரிடத்தில் தனித்து வந்து,
இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்,
இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்,
உம்முடைய வருகைக்கும்,
உம்முடைய வருகைக்கும்,
உலகத்தின் முடிவுக்கும்,
உலகத்தின் முடிவுக்கும்
அடையாளம் என்ன,
அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறார், ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க ஆரம்பிச்சு இத்தனை காரியத்தை எடுத்து விடுற. இப்ப பாருங்க, இவ்வளவு வெளிப்பாட்டின் காரியம் யாருக்கு சொல்லப்பட்டது, ஜனங்களுக்கா? ஜனங்களுக்கு சொல்லல, ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் இந்த கட்டடம் ஒரு கட்டடத்தின் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும், அது மட்டும்தான் பப்ளிக்கு சொன்னார். ஆனால் தனித்து வந்து தாகத்தோடு கேள்வி கேட்டாங்க, இதெல்லாம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு கேட்டவங்களுக்கு தான் சகல ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கணும், தாகத்தோடு இது என்ன ஆண்டவரே, கேட்கணும் கர்த்தர்கிட்ட, கேட்கணும். ஒருவேளை கர்த்தர்கிட்ட கேட்கறது தான் உங்களுக்கு அது முடியல, அட்லீஸ்ட் ஒளியக்காட்டுதையா ரகசியங்களை கேட்டாது, வேதத்தில் இருக்கிற காரியத்தை கேட்டாது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாஞ்சை இருக்கணும். புரியுதுங்களா? வாஞ்சை இருக்கணும். நம்ம என்னமோ படிக்க புரியலன்னு போயிடக்கூடாது, தெரியலன்னா கேட்டுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், ரகசியத்தை தெரிந்து கொள்ளணும். வசனத்தின் ரகசியங்களை தெரிந்துதான் நீங்க சில காரியங்கள் உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு என்னென்ன புரியாது படிக்கும் போது. இப்ப வேத பாரகர் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா வேத பாரகர் வேத பாரு படிச்சுட்டு போவீங்க. புரியுதா? சில வார்த்தைக்கு நம்ம வந்து அர்த்தம் புரியாது. வேத பாரகர்னா என்ன, பரிசெயர்னா என்ன, நியாயசாஸ்திரம்னா என்ன, சதுசெயர்னா என்ன, இதெல்லாம் யார் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இந்த வார்த்தையே தெரியலன்னா, இந்த வார்த்தைக்குரிய ஆள் யாருன்னே தெரியலன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சது செய்யறேன் எப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. யார் சது செய்யறது தெரிஞ்சாலும் சது செய்யறேன் எப்படி சொன்னான்னு உங்களுக்கு புரியும். புரியுதா? நிறைய வார்த்தை புதிய ஏற்பாட்டு உங்களுக்கு சில வார்த்தை புரியாது. நான் ஆரம்பத்தில் புது விசுவாசம் திமிர்வாதக்காரன் படிச்சோம் நான் நினைச்சேன், திமிர் பிடிச்சவன் போலக்கு நான் நினைச்சேன். திமிர்வாதக்காரன் ரொம்ப திமிரானவன் போல இருக்கு, புதுசா ரட்சிக்கப்பட்டு புதுசா இருக்கும்போது அப்படிதான் நினைச்சேன். திமிர்வாதக்காரன் படிச்சோன்னு ரொம்ப திமிரான ஆள் போல இருக்கு கற்றுக்கொள்ளணும். வளர்ந்து போக முடியும், இல்லைன்னா முடியாது. சரி, ரெண்டாவது தாகம், மூணாவது போலாமா? லூக்கா 2 அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். 48-49.
தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள்.
அப்பொழுது
அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே
மகனே,
ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்,
ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்,
இதோ
இதோ
உன் தகப்பனும் நானும்,
உன் தகப்பனும் நானும்
விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார்.
அதற்கு
அவர்,
நீங்கள்
ஏன் என்னை தேடினீர்கள்,
என்
பிதாவுக்கு அடுத்தவைகளில்,
நான்
இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார்.
நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா? இப்ப தேடிட்டே வந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் மகனே எங்களுக்கு இப்படி செஞ்ச, சொல்லுங்களாம் போயிட்டியே, நாங்கள் வேதனையோடு உங்களை தேடினோமே அப்படிங்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து திருப்பி கேட்கிறார், ஏன் என்னை தேடினீர்கள், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? இப்ப இயேசு கிறிஸ்து யோசேப்போடும் மரியாளோடும் வந்தவர், அவர்களை விட்டுவிட்டு பிதாவோடு போய் உட்கார்ந்துட்டார். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தன் தாயை விட, யோசேப்பை விட பிதா முக்கியமா இருந்துச்சு. மூணாவது, அவர் கற்றுக்கொள்கிறதற்கு பிதாவுக்கு முதல் ஸ்தானம் கொடுத்ததுனால அவங்களை விட்டு போனார். தன் தாயையும் யோசேப்பை விட்டு போறதுக்கு காரணம் என்ன, பிதா அவருக்கு அவ்வளவு முக்கியமா இருந்ததுனாலதான் இவங்களை விட்டுட்டு அவங்க போல அவருக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துட்டார். இது எதை குறிக்கிறது என்றால், தேவ வைராக்கியம் அவருக்கு இருந்தது. தேவ வைராக்கியம்,
அதான் ஓபனா கேட்கிறார். நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? எது அப்படி அவர் பேச வச்சது? கர்த்தர் பேரில் இருக்க அந்த வைராக்கியம், என் பிதா அவருக்காக நான் இருக்கணும், அது உங்களுக்கு தெரியாதாங்கிறார். அப்ப கர்த்தர் பேரில் வைராக்கியம் இருந்தாதான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வைராக்கியம் இருக்கணும், என்னமோ வந்தம் போன இருக்க கூடாது, வைராக்கியம் இருக்கணும், அப்பதான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தின் ரகசியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இப்போதான் அது உங்களுக்கு அழகான சம்பவத்தை சொல்ல பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வைராக்கியத்தை உச்சகட்டமா வெளிப்படுத்தின ஒரு சம்பவம் இருக்குது பைபிள்ல, தெரியுமா? எது? சாத்தானா தேவாலயத்தை சுத்திகரிச்சார், கரெக்ட். அருமையான சம்பவம் அது. யோவான் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, அந்த வச்சுங்க, நான் சொல்ற வசனத்தை மட்டும் படிக்கணும். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வரார். அங்கே ஆடு மாடு விற்கிறாங்க, புறா விற்கிறாங்க, காசுக்காரர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. வைராக்கியம் வருது. தன்னுடைய தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. அந்த வைராக்கியம் கொழுந்து விட்டு எரி என்ன செய்கிறாரு? அங்க இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி, சாட்டை எடுத்து அடிச்சு விரட்டி, அங்க இருக்கிற காசுக்காரோட பலகையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு வைராக்கியத்தோடு வெளியில வரார். அந்த வைராக்கியத்தோடு வெளியில வந்து அவர் வரும்பொழுது அநேக விசுவாசம் வைக்கிறாங்க, சில அவருக்கு விரோதமா இருக்கிறாங்க. இப்படி அந்த இரண்டாம் அதிகாரம் அப்படியே போகுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த 25வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, அங்கதான் அழகான ஒரு ரகசியம் வெளிப்படுது பாருங்க. அந்த வைராக்கியம் வந்த உடனே அவருக்கு என்ன நடக்குது பாருங்க.
மனுஷருக்குள்
இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால், ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. வெளிப்பாடு, வைராக்கியம் வந்தவுடனே வெளிப்பாடு வருது. வைராக்கியம் வந்தவுடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க ரெண்டு சம்பவம் நடக்குது. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டாம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல வந்து காணா ஒரு கல்யாணம், ஒரு ஆசீர்வாதமான காரியம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, வைராக்கியத்தோடு அவர் செய்கிறதான எதிர்மாறான காரியம், கோபத்தோடு செயல்படுற காரியம். இது நடந்த உடனே அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா, ஜனங்கள் ஒரு சிலர் அவருக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, சில எதிர்க்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஜனங்கள் ரெண்டு விதமா வராங்க. அந்த 21வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருக்குள் இருக்கிறதை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவரும் அவருக்கு மனுஷரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவே இல்லையா. அப்ப சிலர் புகழ்ற மாதிரி வந்தாங்க, மனசுக்குள்ள எரிச்சலோடு வந்தாங்க, சிலர் இகழ்ற மாதிரி வந்தாங்க, ஆனா வேற சாதாரணமா வந்தாங்க. அப்படி ஒரு நபரை பார்த்த உடனே, இவன் நல்லவன் கெட்டவன் யாருமே சொல்ல வேண்டியதில்லை, பார்த்த உடனே அவருக்கு ஒரு காரியத்தை பிதா கற்றுக் கொடுக்கிறார். அந்த வைராக்கியம் இருக்கிறது வந்த உடனே பிதா அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஆளை பார்த்த உடனே, இந்த ஆள் இப்படிதான், இவன் முகம் சிரிக்குது ஆனா உள்ள உன்னை வெறுக்குது. ஆளை பார்த்தோன்னு பிதா சொல்லிக் கொடுக்கிறார், இவன் முகம் சிரிக்குது நம்பாத, உள்ள குடும்பம் கசப்பு வச்சிருக்கிறான், இவன் சாதாரணமா இருக்கிறான் ஆனா உண்மையில ரொம்ப அனுபவிச்சிருக்கிறான். ஆளை பார்த்த உடனே அந்த ஆளுக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் பிதா அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மனுஷரை குறித்து எதுவுமே அவருக்கு யாருமே சொல்ல தேவையில்லையா, எல்லாமே பிதா சொன்னார். எப்ப வந்துச்சு தெரியுமா இந்த வெளிப்பாடு? இந்த கற்று பிதா கற்றுக் கொடுக்கிறார் எல்லாத்தையும், ரெவலூஷன் கொடுக்கிறார். எப்போ? வைராக்கியம் வந்த பிறகு. வைராக்கியம் வெளிப்பட்டால் தேவன் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா இருங்க, வேதத்தின் மறைப்பொருள்கள் உங்களுக்கு வெளியில வரும். அல்லேலூயா. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன், இரண்டாம் அதிகாரத்தில் 51-52 படிங்க.
பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக்
கொண்டாள்.
இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார்.
போதும், இப்ப பாருங்க, வளர்ந்துட்டார். விருத்தி அடைந்தார் என்ன? வளர்ந்துட்டார். 46வது வசனத்தில் வளர ஆரம்பிக்கிறாரு, 52வது வசனத்தில் வளர்ந்துட்டார், விருத்தி அடைந்தார். இந்த விருத்தி அடைறதுக்கு முன்னால் கடைசி நடக்கிற காரியம், இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு. கூட்டிட்டு போன உடனே அதுக்கு பிறகு தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அந்த 12 வயசுல அங்க புறப்பட்டு போனவர் தன்னுடைய 30வது வயது வரைக்கும் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இது எப்படி வந்துச்சு? அவருக்கு ஏற்கனவே தெரியும் தான் யார். நான் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் தேவகுமாரன். தான் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தோம் அவருக்கு தெரியும். நான் வாழ்றதுக்காக, கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு வாழ்றதுக்காக அல்ல, நான் சாகிறதுக்காக நான் பிறந்தேன். அவருக்கு தெரியும் தன்னை பற்றி, தன்னுடைய காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். தான் சிலுவையில் மரிக்க போறேன், எனக்கு ஆயுசு நாட்கள் குறைவு தான், 33 வயசுல என்னை சிலுவையில் அறைவார்கள், அதுக்கு முன்னால் பிதாவுக்கு ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களுக்கு நான் ரட்சிப்பை கொடுக்கணும்,
எல்லாம் தெரியும். அப்படி இருந்தும் தன்னுடைய 30 வயசு வரைக்கும் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்பணிந்திருந்தார். ஏன் தெரியுமா? அவர் அந்த நேரத்தை விட்டு புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாலே அந்த போதகரிடத்துல கேட்டிருப்பார், போதகர்களே இப்போ இவ்வளவு காரியம் இருக்கிறது, இப்போ நான் இவ்வளவு காரியம் கற்றுக்கொண்டேன், இப்ப என் தாய் தகப்பன் என்னை வீட்டு கூட்டிட்டு பிறகு வந்துட்டாங்க, இனி நான் என்ன செய்ய வேண்டும், என்னை குறித்து வேதம் என்ன சொல்லுது சொல்லுங்க கேட்டிருப்பார். போதகர்கள் சொல்லியிருப்பாங்க, உம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ 30 வயசுல தான் ஊழியத்துக்கு வருவேன் வேதம் சொல்லுகிறது, அது வரைக்கும் நீ சாதாரணமாக தாய் தகப்பனை கடங்கி இருக்கணும், இந்த வயசுல நான் என்ன செய்யணும், 12 வயசா, நீ இந்த வயசுல உன் தகப்பன் தாய்க்கு நீ அடங்கி இருக்கணும், இப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை கேட்டார், தன் வார்த்தையின்படியே வேத வசனத்தின்படியே தன் தாய் தகப்பனுக்கு அவன் 30 வயது வரைக்கும் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். அப்போ உங்க வாழ்க்கையில வளரணும்னா கடைசியா சொல்றேன், கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப இருக்கணும். எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு அவர் நியமித்ததான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, சாமுவேல் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி, தேவன் அவனை பயன்படுத்தினார். சாமுவேலை குறித்த வசனம் சொல்லுது பாருங்க, 1 சாமுவேல் 3:11 படிப்போம்.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும், நான் ஏழையின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தி நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன்.
இப்ப இங்க பாத்தீங்களானால், சாமுவேலுக்கு கர்த்தர் இவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். இவன் சின்னவன் தான், ஆனால் ஏலியின் குடும்பத்தின் சகல ரகசியங்களையும் கர்த்தர் இப்ப சாமுவேலுக்கு போதிக்கிறார். அவன் தன் பிள்ளைகள் தப்பான பாதையில் போகும்போது நான் சொன்னேன், ஆனா அவன் கேள்விப்பிடியில கேட்கல, ஆகியால் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதம் இதெல்லாம் செய்ய போறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த சாமுவேலுக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். என்ன செய்யணும்? சாமுவேல் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாய் வந்தான். காரணம் என்ன தெரியுமா? அந்த 3 அதிகாரத்தில் 11 வசனத்துக்கு முன்னால, 3 வசனத்தில் 11 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, சாமுவேல்ட்ட ஒரு அழகான ஒரு காரியம் காணப்படும். சாமுவேல் போய் படுத்துட்டு இருப்பான், ஏலியும் படுத்திருப்பான், கர்த்தர் வந்து கூப்பிடுவாரு, சாமுவேலேன்னு. இவன் உடனே எழுந்து ஓடுவான், என்னை கூப்பிட்டீரே, எங்க ஓடுவான்? ஏலிக்கு முன்னால ஓடுவான். இந்த ஏலி யார்? தேவனுடைய வழியில் நடக்காதவன், சரியா சொல்ல போன தன் பிள்ளைகளை சரியா வளர்க்காதவன். இந்த ஏலி யார்? தன் தாய் அன்னாள் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறவளை மதுமானத்தினால் நிறைந்திருக்கிறவள் என்று சொன்னவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு ஜெபிக்கிற அனுபவம் கிடையாது. ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்கிறவனை பார்த்தவன கண்டுபிடிச்சிருவான், ஜெபிக்காதவனுக்கு தான் ஜெபிக்கிறவனை பார்த்த குடிகார மாதிரி தெரியும். அப்ப பார்க்கும்பொழுது இவன் ஜெப வாழ்க்கை இல்லாதவன், தன் குடும்பத்தை சரியா நடத்தாதவன், ஊழியத்திலையும் சரியா இல்லாதவன், இப்படிப்பட்டவன் இவன் இருக்கிறாங்க ஆசாரியனா. இவனுக்கு இந்த சாமுவேல் அப்படி ஓடி ஓடி போய் கீழ்ப்படுகிறான். சாமுவேல் ஒரு சத்தம் கேட்டான், ஐயோ இது இருக்கிறேன் அடியன் இருக்குன்னு ஓடுறான். இதுதான் அவனுடைய கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் அவனுக்கு பல ரகசியங்களை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தரை தூண்டியது. அதன் மூலமாய் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை உருவாக்கினது. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதான காரியத்தில் முதலாவது தேவனாகிய கர்த்தருக்கும், இரண்டாவது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அதிகாரத்திற்கும் நீங்கள் சரியாய் கீழ்ப்படிந்திருந்தால் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து, சாமுவேலுக்கு கர்த்தர் சகலத்தை வெளிப்படுத்தினது போல உங்களோடு போதிப்பார், கற்றுக் கொடுப்பார், சிறந்த முறையில் உங்களை உயர்த்தி நடத்துவார். அல்லேலூயா. அதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார், அதுக்கு பிறகு ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவரை விருத்தி அடைய பண்ணினார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். சூத்திரம்.